السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله الذي لا تراه العيون ولا تخالطه الظنون ولا يصفه الواصفون ولا تغيره الحوادث ولا يخشى الدوائر، يعلم مثاقيل الجبال ومثائل البحار وعدد قطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار. لا تواري منه سماء سماء ولا أرض أرضا ولا بحر ما في قعره ولا جبل ما في وعره. والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله المصطفى المختار الذي أضاء القلوب بلوامع الأنوار، وعلى آله وصحبه الذين اجتهدوا في مرضاته بالعشي والإبكار وجميع آناء الليل والنهار، وعلى من تبعهم بإحسان إلى فناء هذه الدار من العلماء والشهداء والصالحين والأخيار. أما بعد، فيا أيها الناس، أوصيكم ونفسي أولا بتقوى الله، وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم، ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين، صدق الله العليم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. رواه الإمام البخاري في صحيحه. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். இந்த அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல நாயன் அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டும். மேலும் உத்தம தூதர் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையில் முற்று முழுதாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், மேலும் கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து நல்ல மக்கள் மீதிலும் அல்லாஹ்வின் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. சங்கேமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் மாளிகையில் குழுமியிருக்கும் அவனது நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் எங்களுக்கு என்னென்ன கட்டளைகளை எல்லாம் பிறப்பித்திருக்கிறானோ அவைகளை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், மேலும் என்னென்ன விஷயங்களை விட்டும் அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கிறானோ, எங்களுக்கு ஹராமாக்கியிருக்கிறானோ, அப்படியான விஷயங்களை விட்டும் முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளும்படியும், முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பயத்திலும் அச்சத்திலும் சில காலமாக உறைந்து போயிருந்த இந்த உலகம் இப்பொழுதுதான் ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விட ஆரம்பித்திருக்கிறது. காரணம் என்னவென்றால், 2012 ஆண்டோடு உலகம் அழியப் போகிறது, இந்த யுகம் முடியப் போகிறது என்ற செய்தி ஊடகங்களின் மூலம் எல்லா இடங்களிலும் மிக பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருந்தது. கண்ணியமானவர்களே, இந்த செய்தி அல்லது இந்த வதந்தி இறை வேதங்களிலோ இறை தூதுவர்களினாலோ முன்வைக்கப்பட்ட ஒரு கருத்தல்ல. மாற்றமாக, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் மத்திய அமெரிக்க நிலப்பரப்பில் வாழ்ந்திருந்த மாயன் நாகரிகத்தைச் சேர்ந்தவர்களாலும், ஒரு சில சாஸ்திரக்காரர்களாலும், இன்னும் சில தத்துவ ஞானிகளால் முன்வைக்கப்பட்ட ஒரு கருத்தாகத்தான் இந்த கருத்து இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கருத்துக்கு அமெரிக்காவுடைய ஹாலிவுட் திரைப்படங்களும், நாசாவின் அறிவியல் தகவல்களும், விஞ்ஞானம் என்ற அறிவியல் என்ற சாயத்தை பூசி உலகத்தை குழப்பிக் கொண்டிருந்தார்கள், மக்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள். கண்ணியமானவர்களே, பொதுவாக மாற்று மதத்தினர்கள், குறிப்பாக மேற்குலகிலே வாழக்கூடிய மக்கள், அவர்கள் தங்களது சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் இரண்டு அம்சங்களுக்கு அடிமைகளாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். முதலாவது ஹாலிவுட் திரைப்படங்கள், இரண்டாவது நாசாவின் அறிவியல் தகவல்கள். அந்த மேற்குலக மக்கள் முன்னேற்றம் அடைந்தவர்களாக, நாகரிகத்தை கண்டவர்களாக, எல்லா துறைகளிலும் மேம்பாடு அடைந்தவர்களாக அவர்கள் மார்கத்தை சொல்லிக் கொண்டார்கள். அவர்கள் பெருமையாக உலகத்திலே சூளுரைத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களது அறிவையும் ஆன்மீகத்தையும் பகுத்தறிவையும் புத்தியையும் இந்த ஹாலிவுட் திரைப்படங்களுக்கும் நாசாவின் அறிவியல் தகவல்களுக்கும் தாரை வார்த்தவர்களாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இதே நேரத்திலே உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்கள், விசேஷமாக குறிப்பாக மார்க்கப்பட்டுள்ள முஸ்லிம்கள், ஈமானையும் யக்கீனையும் உள்ளத்திலே சுமந்த முஸ்லிம்கள், அவர்கள் தங்களது சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் இன்னும் இரண்டு அம்சங்களுக்கு கட்டுப்படுத்தி உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முதலாவது அல் குர்ஆன், இரண்டாவது நபியவர்களுடைய வழிகாட்டுதல்கள். கண்ணியமானவர்களே, முஸ்லிம்கள் எவ்வளவுதான் விஞ்ஞானத்தை விரும்பக்கூடியவர்களாக, அறிவியலை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அந்த விஞ்ஞானமும் அறிவியலும் எப்பொழுது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரண்பட்டு வருகிறதோ அந்த விஞ்ஞானத்தையும் அறிவியலையும் உதறி தள்ளக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, அப்படி உதறி தள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இப்பொழுது எங்களுக்கு பார்க்கலாம், உலகத்திலே ஒரு தரப்பினர் மேற்குலக மக்கள் மாற்று மதத்தினர்கள் சாஸ்திர கருத்துக்களையும் மனிதனின் ஆய்வுகளையும் நம்பி உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்கள் தங்களை படைத்தவனுடைய வாக்குகளையும் இறை தூதுவர்களுடைய வார்த்தைகளையும் நம்பி உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாகரீகம் அடைந்தவர்கள், புத்தி கூர்மை உள்ளவர்கள், அடிவாரிகள் யார் என்பதனை இதன் மூலமாக எங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடிகிறது. கண்ணியமானவர்களே, இப்படியான குழப்பங்களும் இப்படியான வதந்திகளும் காலத்துக்கு காலம் உலகத்திலே பரத்தப்பட்டு வருகிறது. எதிர்காலத்திலும் இப்படியான வதந்திகள் பரத்தப்படலாம், மக்களை குழப்ப ஆரம்பிக்கலாம், உலகத்தை ஏமாற்ற ஆரம்பிக்கலாம். இதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உலகத்தின் அழிவை பற்றி, யுகத்தின் முடிவை பற்றி இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்ன, இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது, இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ன என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக பெரும் கட்டாயத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, உலகம் எப்பொழுது அழியப் போகிறது, இந்த யுகம் எப்பொழுது முடியப் போகிறது என்பதை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் இந்த வருடத்திலே, இந்த மாதத்திலே இத்தனையாம் திகதி என்று காலத்தையும் நேரத்தையும் இஸ்லாம் எங்களுக்கு வரையறுத்து சொல்லவில்லை. மாற்றமாக அதற்கான அடையாளங்களையும் முன்னறிவிப்புகளையும் இஸ்லாமிய மார்க்கம் அல் குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு மிக துல்லியமாக விளக்கமாக எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அந்த வகையில் தியாமத்துடைய நாள் உலகத்தில் ஏற்படுவதற்கு முன்னால், இந்த உலகம் அழிவதற்கு முன்னால் எப்படியான அடையாளங்கள் நடக்க இருக்கின்றன, எப்படியான முன்னறிவிப்புகளை இந்த உலகத்திலே அல்லாஹ் நிகழ்த்த இருக்கிறான் என்பதனை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களிலே எங்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அந்த வகையில் தியாமத்துடைய நாளைக்கு முன்னால் உலகத்திலே தோன்றக்கூடிய அடையாளங்களை பிரதானமான மூன்று பகுதிகளாக எங்களுக்கு பிரிக்கலாம். முன்னால் சென்று போன அடையாளங்கள், இப்பொழுது நிகழ்காலத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அடையாளங்கள், எதிர்காலத்திலே நடக்க இருக்கக்கூடிய அடையாளங்கள் என்று மூன்று பகுதிகளாக எங்களுக்கு பிரிக்கலாம். இதிலே எதிர்காலத்திலே நடக்கக்கூடிய, நடக்கவிருக்கிற அடையாளங்கள் என்ன என்பதனை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, பல அடையாளங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எடுத்து சொல்லி இருந்தாலும் உலக வரலாற்றின் திசையை மாற்றி அமைக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையின், மனிதர்களுடைய இயல்பு வாழ்க்கையின் திருப்பு முனையாக அமையக்கூடிய ஒரு சில அடையாளங்களையும் நபியவர்கள் எங்களுக்கு கோடிட்டு காட்டினார்கள். அந்த வகையில் முதல் அடையாளமாக மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே தோன்ற இருக்கிறார்கள் என்ற செய்தியையும் சரியான ஹதீஸ்களின் மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுது தோன்றுவார்கள், அந்த காலத்தை நபியவர்கள் எங்களுக்கு சமிக்ஞையாக சொல்லி இருக்கிறார்கள். உலகத்திலே முஸ்லிம்கள் தலைமைத்துவம் இல்லாமல் மிக பெரும் பிரச்சனைகளோடு வாழ ஆரம்பிப்பார்கள். முஸ்லிம் நாடுகளுக்கு மத்தியிலே ஒற்றுமை கிடையாது, முஸ்லிம் சமூகங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை கிடையாது. மிக பெரும் குழப்ப நிலையிலே முஸ்லிம்கள் உலகத்திலே வாழ ஆரம்பிப்பார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த வகையில் மக்காவை மையமாக வைத்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசாங்கம் அல்லது ஒரு தலைமைத்துவம் அந்த நாட்டுடைய அந்த சாம்ராஜ்யத்துடைய ஒரு ஹலீபா மரணித்ததன் பின்னால் அதே குடும்பத்திலே தோன்றிய மூன்று பிள்ளைகள், அதே அரச பரம்பரையைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகள் ஆட்சிக்காக மோதிக்கொள்வார்கள். அந்த காபாவுடைய புதையலை கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் தங்களுக்குள்ளே மோதிக்கொள்ள ஆரம்பிப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே எங்களுக்கு சொல்லி தருகிறார்கள், அந்த ஒரே குடும்பத்தில் தோன்றிய மூன்று இளவரசர்களும் காபாவுடைய புதையலை கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் யுத்தத்திலே ஈடுபடுவார்கள். மிக பெரும் கலகக்காரர்களாக அவர்கள் மாறுவார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், என்றாலும் அந்த மூன்று பிள்ளைகளுக்கும் மூன்று கலீபாக்களுக்கும் அந்த புதையில் கிடைக்க மாட்டாது. மாற்றமாக எத்தியோப்பியாவிலே இருந்து வரக்கூடிய அந்த ஹவசியர் அந்த நீக்ரோக்கள் கருப்பின மக்களிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வந்து அந்த காபாவை உடைக்க ஆரம்பிப்பான், காபாவுடைய அந்த சீலையை கிழிக்க ஆரம்பிப்பான். தன்னுடைய கோடாரியின் மூலமாக கடப்பாறையின் மூலமாக காபாவை பெயர்த்து ஒவ்வொரு கல்லாக அவன் எடுத்து வீசி அந்த காபாவுடைய புதையலை கொள்ளையடிப்பான். முஸ்லிம்களும் அரேபிகளும் இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். முஸ்லிம்களுக்கு தைரியம் கிடையாது. நபி அவர்கள் சொன்னார்கள், எப்பொழுது முஸ்லிம்கள் இந்த காபாவை அவமதிக்க ஆரம்பிப்பார்களோ மாற்று மதத்தினர்கள் ஏழைய சமூகத்தினர்களும் இந்த காபாவை அவமதிக்க ஆரம்பிப்பார்கள் என்று சரியான ஹதீஸ்களிலே நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இப்படியாக எங்களுடைய முஸ்லிம் சமுதாயம் ஒரு அல்லோல கல்லோலப்பட்ட நிலைமையிலே உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மாற்றப்பட்டுள்ளவர்களும் இருப்பார்கள். முஸ்லிம்கள் நேரான வழியில் நடாத்தப்பட வேண்டும், இவர்கள் தீனுடைய வழியிலே நடாத்தப்பட வேண்டும் என்ற அந்த அக்கறையுள்ள முஸ்லிம்களும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் எதிர்பார்த்திருப்பார்கள், மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வர வேண்டும், முஸ்லிம்களை வழிநடாத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு அவர்கள் துஆ செய்ய ஆரம்பிப்பார்கள். கண்ணியமானவர்களே, இந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள், மதீனாவிலே இருந்த ஒரு மனிதர் மக்காவை நோக்கி பிரயாணத்தை ஆரம்பித்திருப்பார், அவர்தான் அந்த மஹதி அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லப்படக்கூடியவர். அவர் மக்காவை நோக்கி பிரயாணத்தை மேற்கொண்டிருப்பார். அவரை பற்றிய ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அடையாளங்களை வைத்து மார்க்கப்பட்டுள்ள முஸ்லிம்கள், ஈமானிய பலம் கொண்ட முஸ்லிம்கள், இவர்தான் நாங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த தலைவர் என்று அவரை அடையாளம் கண்டுகொள்வார்கள், அவரை பின்துயர்ந்து செல்வார்கள். ஆனால் அவர்கள் மறுத்து விடுவார்கள், நான் அந்த மகதி அல்ல, என்னை விட்டு விடுங்கள், முஸ்லிம் சமூகத்தின் தலைமை பொறுப்பை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் விரண்டோட ஆரம்பிப்பார். அந்த பதவியிலே இருந்து தலைமைத்துவத்தை வெறுத்தவராக அவர் விரண்டோட ஆரம்பிப்பார். என்றாலும் முஸ்லிம்கள் விடமாட்டார்கள். அவருடைய பின்னால் சென்று அந்த ஹரம் ஷரீஃபிலே காபாவுக்கும் மக்காம் இப்ராஹிமுக்கும் மகாம் இப்ராஹிம் என்று அந்த இடத்திலே வைத்து அந்த மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முஸ்லிம்களுடைய தலைவராக முஸ்லிம்கள் பைஅத்து செய்வார்கள். இதற்கு பின்னால் இந்த உலகத்திலே சிதறுண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்தை ஒரே கொடியின் கீழ் ஆட்சி செய்யக்கூடியவர்களாக மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நியமிக்கப்படுவார்கள். முஸ்லிம்களை வழிநடாத்த ஆரம்பிப்பார்கள். கண்ணியமானவர்களே, இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மேற்குலக மக்களுக்கும் அந்த ஐரோப்பியர்களுக்கும் மேற்குலகத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் மிக பெரும் யுத்தம் ஒன்று வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த யுத்தத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே எங்களுக்கு சுட்டி காட்டுகிறார்கள், அல் மல்ஹமத்துல் குபரா, உலக மகா யுத்தமாக அது இருக்கும் என்று நபி அவர்கள் ஹதீஸிலே எங்களுக்கு வர்ணிக்கிறார்கள். மார்க்க அறிஞர்கள் அந்த யுத்தத்தை பற்றி எங்களுக்கு விளங்கப்படுத்தும் பொழுது அந்த யுத்தத்திலே இன்று நவீன உலகத்திலே விஞ்ஞானத்தின் கண்டுபிடிப்புகளாக அறிவியல் வளர்ச்சியின் பிள்ளைகளாக கருதப்படக்கூடிய நவீன தொழில்நுட்பத்தின் அனைத்து விதமான ஆயுதங்களும் அந்த யுத்தத்திலே பாதிக்கப்படும். மிக பயங்கரமான யுத்தமாக அந்த யுத்தம் உலகத்திலே நடக்கும். இதனைத்தான் நபி அவர்கள் அல் மல்ஹமத்துல் குபரா, உலக மகா யுத்தம் என்று அந்த ஹதீஸிலே வர்ணித்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, பல மாதங்கள் தொடர்ச்சியாக இந்த யுத்தம் நடக்கும். ஒரு சில மார்க்க அறிஞர்கள் அந்த யுத்தம் இப்பொழுதே ஆரம்பித்து விட்டது, உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது, அந்த யுத்தத்தின் இறுதி கட்டம் 3 நாட்களுக்கு 4 நாட்களுக்கு அந்த யுத்தம் நடக்கும். நபி அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம்களுடைய படை மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமையின் கீழால் சிரியா நாட்டிலே இருக்கக்கூடிய அந்த டமஸ்கஸ் நகரம், அந்த நகரத்திலே இருக்கக்கூடிய ஓர் இடம் அல் வௌதா என்ற அந்த இடத்திலே முஸ்லிம்களுடைய ராணுவம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய தலைமையிலே அவர்கள் அந்த இடத்திலே முகாமிட்டு தங்கியிருப்பார்கள். அதே நேரத்திலே ஐரோப்பியர்களுடைய மேற்குலக மக்களுடைய அந்த படை அதே சிரியா நாட்டின் வடக்கு திசையில் இருக்கக்கூடிய ஹலப் என்ற அந்த நகரத்தின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய தாவிக் என்ற அந்த கிராமத்தில் துருக்கி நாட்டுடைய எல்லை கோட்டிலே இருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தொலைவிலே தெற்காக அமைந்திருக்கக்கூடிய அந்த தாவிக் என்ற கிராமத்திலே ஐரோப்பியர்களுடைய படை முகாமிட்டு தங்கியிருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடங்களை எங்களுக்கு வரையறுத்து சொல்லியிருக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம்களுடைய படை அந்த மேற்குலக மக்களோடு யுத்தத்திலே ஈடுபடுவார்கள். மிக பயங்கரமான யுத்தமாக அந்த யுத்தம் இருக்கும். அதிலே முஸ்லிம்களுடைய படையில் 1/3 முதலாவதாக மேற்குலக மக்களோடு அந்த படையோட யுத்தத்திலே இறங்குவார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அவர்களால் தாக்கு பிடிக்க முடியாமல் போய்விடும், அந்த முஸ்லிம்கள் திரும்பி ஓடி விடுவார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள் ஹதீஸிலே, லா யதூபுல்லாஹு அலைஹிம் அபதா, அந்த தோற்று ஓடிய முஸ்லிம்களுக்கு ஒரு நாளும் தௌபா கிடைக்காது என்று நபி அவர்கள் வன்மையாக கண்டித்தார்கள். காரணம் என்னவென்றால், அவர்கள் தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாமல் திரும்பி ஓடிவிட்டார்கள். இதற்கு அடுத்ததாக சொன்னார்கள், முஸ்லிம்களுடைய ராணுவத்தின் 2 தரப்பினர் மேற்குலக ராணுவத்தோட யுத்தத்தில் இறங்குவார்கள், அவர்கள் சகிதாக்கப்படுவார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், மிகச்சிறந்த சுஹதாக்களாக அவர்கள் கபூல் செய்யப்படுவார்கள். முஸ்லிம்களுடைய 3 தரப்பினர் இவர்கள் மிக பயங்கரமான யுத்தத்திலே ஐரோப்பியர்களோடு இறங்குவார்கள், மேற்குலக மக்களோடு இறங்குவார்கள். கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த படையினருக்கு வெற்றி கொடுக்கப்படும், கிறிஸ்தவர்களுடைய மேற்குலக மக்களுடைய அந்த படை முறியடிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இதற்கு அடுத்த கட்டமாக இப்பொழுது இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது முஸ்லிம்களுடைய ஒரு நாடாக இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த துருக்கி நாட்டில் காணப்படக்கூடிய அல் குத்தும் தீனியா என்ற நகரத்தை மேற்குலக மக்கள் கைப்பற்றிக் கொள்வார்கள். இந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள், அந்த உலக யுத்தம் முடிந்ததன் பின்னால் முஸ்லிம்களுடைய தளபதி மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமையின் கீழால் முஸ்லிம்களுடைய ராணுவம் 70,000 நபர்களை கொண்ட அந்த ராணுவ படை அவர்கள் அந்த குத்தும் தீனா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நகரத்தை நோக்கி அவர்கள் நகர்ந்து செல்ல ஆரம்பிப்பார்கள். கண்ணியமானவர்களே, அந்த இடத்தை பற்றி நபி அவர்கள் ஹதீஸில் எங்களுக்கு வரையறுத்து சொன்னார்கள். நாங்கள் சஹி முஸ்லிமிலே பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், அவகத் சமியத்தும் பி மதீனத்தின் ஜானிபும் மின்ஹா ஃபில் பர் வ ஜானிபும் மின்ஹா ஃபில் பஹர். தோழர்களே, நீங்கள் ஒரு நகரத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அந்த நகரத்தின் ஒரு பகுதி கரையிலே இருக்கிறது, அந்த நகரத்தின் மொத்தைய பகுதி கடலிலே இருக்கிறது. இப்படியான ஒரு நகரத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று சஹாபாக்களை பார்த்து நபி அவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த நகரத்தை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், அதுதான் அல் குத்தும் தீனியா என்ற கான்ஸ்டான்டினோபல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த துருக்கி நாட்டில இருக்கக்கூடிய மிக முக்கியமான வரலாற்று பின்னணியை கொண்ட ஒரு நகரமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அந்த நகரத்துடைய பெயர் இன்று மாற்றி அமைக்கப்பட்டு விட்டது. உஸ்மானிய சிலாபத் 1923 இந்த உலகத்தில இருந்து சிலாபத் முறியடிக்கப்பட்டதன் பின்னால் அந்த துருக்கி நாட்டுடைய தலைவராக வந்த அந்த முஸ்தபா கமால் என்று சொல்லக்கூடிய அந்த முனாஃபிக் என்ன செய்கிறான் என்றால், அந்த குத்தும் சீனா கான்ஸ்டான்டினோபல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நகரத்தின் பெயரை மாற்றி அமைக்கிறான். இஸ்தாம்பூல் என்று அந்த நகரத்துடைய பெயர் மாற்றி அமைக்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால்,
சரியான ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் அந்த நகரத்தை முஸ்லீம்கள் வெற்றி கொள்வீர்கள். இந்த ஹதீஸை முஸ்லீம்கள் மறந்துவிட வேண்டும். அந்த நகரத்தை பற்றி முஸ்லீம்கள் பேசிக் கொள்ளக்கூடாது, முஸ்லீம்களுக்கு நினைவிருக்க கூடாது, அந்த வெற்றியை முஸ்லீம்கள் எதிர்பார்க்க கூடாது என்பதற்காக, அந்த நகரத்தை முஸ்லீம்கள் மறந்துவிட வேண்டும் என்பதற்காக அந்த நகரத்துடைய பெயர் இஸ்தாம்பூல் என்று இன்று மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அந்த நகரத்தின் பெயரை கான்ஸ்டான்டினோபல் என்று யாரெல்லாம் அந்த காலத்திலே பாவித்தார்களோ இவர்கள் அரசாங்கத்தின் மூலமாக தண்டிக்கப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள். காரணம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியான ஹதீஸ்களிலே எங்களுக்கு சொல்லுகிறார்கள், லதஃபுன்ன அல் குஸ்துன்தீனியா, கியாமத்துடைய நாளைக்கு முன்னால் அந்த கான்ஸ்டான்டினோபல் என்ற நகரத்தை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் என்று நபி அவர்கள் முஸ்லிம்களை பார்த்து சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இதனை முஸ்லிம்கள் மறந்துவிட வேண்டும் என்பதற்காக, அந்த நகரத்தை மறந்துவிட வேண்டும் என்பதற்காக பெயர் கூட யூதர்களினால் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த படையோடு 70,000 முஸ்லிம்களை கொண்ட அந்த படை அந்த நகரத்தை நோக்கி படையெடுத்து செல்கிறார்கள், அந்த நகரத்தை மீட்ட வேண்டும் என்பதற்காக. கண்ணியமானவர்களே, இன்று நாங்கள் அந்த நகரத்தை பார்க்கிறோம், வரலாற்று பின்னணி கொண்ட மிக முக்கியமான நகரங்களில் ஒன்றாக அந்த நகரம் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. நபி அவர்கள் அந்த நகரத்துடைய வரைபடத்தை எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். அந்த நகரத்தின் ஒரு பகுதி தரையிலே இருக்கிறது, மற்ற பகுதி கடலிலே இருக்கிறது. இன்று நாங்கள் பார்க்கிறோம் அல் பஹ்ருல் அஸ்வத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விலத்தி, அதுக்கு கீழாக இருக்கக்கூடிய அல் பஹ்ருல் முதவஸ்ஸித், அதாவது மெடிட்டரேனியன் சீ என்று சொல்லப்படக்கூடிய மத்திய தரை கடல், இந்த இரண்டு கடல்களையும் இறைக்கக்கூடிய அந்த நீரினை அந்த நகரத்தை ஊடறுத்து செல்கிறது. அந்த துருக்கி நாட்டுடைய இஸ்தாம்பூல் நகரத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு பகுதி ஆசியா கண்டத்திலே இருக்கிறது, ஒரு பகுதி ஐரோப்பா கண்டத்திலே இருக்கிறது. இந்த இரண்டு கண்டங்களையும் பிரிக்கக்கூடிய அந்த கடல் நடுவால் செல்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், இதுதான் அந்த நகரத்துடைய ஒரு பகுதி தரையிலே இருக்கிறது, மற்ற பகுதி கடலிலே இருக்கிறது. இதற்கு பின்னால் அந்த யுத்தம் எப்படி நடக்கும் என்பதனை நபி அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். முஸ்லிம்களுடைய படை அந்த இடத்துக்கு செல்லும், அவர்கள் ஆயுதத்தின் மூலமாக அந்த யுத்தத்தை வெற்றி கொள்ள மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, ஈமானிய பலத்தின் மூலமாக தங்களுடைய எண்ணத்தின் மூலமாக அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கை மூலம் அந்த முஸ்லிம்கள் ஐரோப்பியர்களை தோற்கடிப்பார்கள், மேற்குலக படையினரை அவர்கள் தோற்கடிப்பார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமையின் கீழால் அந்த படை அந்த நகரத்தை நோக்கி செல்லும், அந்த நகரத்தை அண்மித்ததோடு அந்த இடத்திற்கு சென்றதோடு இவர்கள் ஒரு தக்பீரை முழங்குவார்கள். அவர்களுடைய தரைப்படை முறியடிக்கப்படும். இதற்கு பின்னால் மூன்றாம் தடவையாக லா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்ற தக்பீரை, இந்த கலிமாவை அவர்கள் முழங்குவார்கள், அந்த மேற்குலகத்தின் ராணுவ தூண்டோடு அழிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹ் முஸ்லிமுடைய இந்த சஹீஹான ஹதீஸிலே எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அந்த யுத்தத்தை முஸ்லிம்கள் முடித்து கொண்டதன் பின்னால் கனிமத்துகளை பங்கு வைக்க ஆரம்பிப்பார்கள். ஹதீஸிலே வருகிறது, அந்த படையிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் தங்களது ஆயுதங்களை தங்களது வாக்களை ஜெய்தூன் மரத்தின் மீது கொழுகிவிட்டவர்களாக அவர்கள் ஓய்வெடுக்க ஆரம்பிக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், பல மாதங்களாக தொடர்ந்து யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற அடிப்படையில் முஸ்லிம்களுடைய அந்த படை ஓய்வெடுக்க ஆரம்பிப்பார்கள். இப்படி ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது சைத்தான் மனித உருவத்திலே வந்து சொல்வான், அதோ தஜ்ஜால் வெளிப்பட்டு விட்டான், உங்களது வீடுகளையும் ஊர்களையும் கிராமங்களையும் தஜ்ஜால் வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறான், உங்களுடைய பெண்களை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறான் என்று தஜ்ஜால் வந்துவிட்டான் என்ற செய்தியை சைத்தான் வந்து சொல்வான். உடனே மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இராணுவத்தில் இருக்கக்கூடிய 10 வீரர்களை அனுப்புவார்கள், நீங்கள் போய் பார்த்து விட்டு வாருங்கள், செய்தி உண்மையா பொய்யா என்பதனை உறுதி செய்வதற்காக 10 வீரர்களை அனுப்பி வைப்பார்கள். கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், அந்த பத்து வீரர்கள் யார் என்றால், இன்னி லா அரிபு அஸ்மாஹும் வாஸ்மா அபாயிஹிம் வால்வான குயூலிஹிம். நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த பத்து வீரர்களுடைய பெயர்களும் எனக்கு தெரியும், அவர்களுடைய தந்தைமார்களின் பெயர் அதுவும் எனக்கு தெரியும். அது மட்டுமல்ல, அவர்கள் ஏறி பிரயாணிக்க கூடிய அந்த குதிரைகளின் நிறத்தை கூட நான் அறிந்து வைத்திருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் அந்த ஹதீஸை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அப்படி போய் பார்த்ததன் பின்னால் அது ஒரு வதந்தி என்ற உண்மை மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் தெளிவாகி விடுகிறது. கண்ணியமானவர்களே, இதற்கு பின்னால் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இராணுவத்தோடு முஸ்லிம்களுடைய தலைநகராக அன்றைய காலத்திலே நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பைத்துல் முகத்தை நோக்கி, ஜெருசலம் நகரை நோக்கி தன்னுடைய படையோடு மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே சென்று விடுவார்கள். கண்ணியமானவர்களே, ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததன் பின்னால் கியாமத்துடைய அந்த நாள் நெருங்கியதோடு முஸ்லிம்களுடைய தலைநகரம் அந்த பலஸ்தீனாக மாற்றி அமைக்கப்படும், முஸ்லிம்களுடைய அந்த இராணுவத்தின் தலைமையகமாக முஸ்லிம்களுடைய சாம்ராஜ்யத்தின் தலைநகராக அந்த பலஸ்தீன் நகரம் இருக்கும் என்று ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய படையோடு தலைநகருக்கு வந்து விடுவார்கள். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 7 வருடங்கள் முஸ்லிம்களுடைய தலைவராக இருப்பார்கள், முஸ்லிம்களை வழி நடத்துவார்கள். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தஜ்ஜால் வெளிப்பட்டு விடுவான். கண்ணியமானவர்களே, தஜ்ஜால் வெளிப்பட்டு மதீனாவை நோக்கி வருவான். உலகத்தின் ஒவ்வொரு நகரத்தையும் வழிகெடுத்தவனாக, முஸ்லிம்களை எல்லாம் காவிர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக, எல்லா மக்களையும் தன்னுடைய இராணுவத்திலே சேர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த தஜ்ஜால் ஊர் ஊராக கடந்து வருவான். கடைசியாக மதீனமா நகருக்கு வருவான். நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த தஜ்ஜாலுக்கு மதீனாவுக்கு உள்ளே நுழைய முடியாது, மக்காவுக்கு உள்ளே நுழைய முடியாது. மலக்குமார்கள் மக்காவையும் மதீனாவையும் பாதுகாத்தவர்களாக இருப்பார்கள். உஹதுடைய மலைக்கு பின்னால் அந்த மலையின் மீது ஏறி தஜ்ஜால் மதீனாவை பார்வையிடுவான். மதீனாவை பார்த்து, தன்னுடைய இராணுவத்தை பார்த்து, தன்னுடைய படையினரை பார்த்து அந்த தஜ்ஜால் கேட்பான், அதரவுன ஹாதல் கஸ்ரல் அபியல், இந்த வெள்ளை மாளிகை உங்களுக்கு தென்படுகிறதா? ஹாதா மஸ்ஜிது அஹ்மத், இதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிதாக இருக்கிறது என்று தன்னுடைய படையை பார்த்து தஜ்ஜால் கேட்பான். கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸை நாங்கள் ஆழமாக விளங்க வேண்டும். இந்த விஷயத்தை நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது மஸ்ஜிது நபவியுடைய அமைப்பு எப்படி இருந்தது, மஸ்ஜிது நபவியுடைய உருவம் சிறியதாக இருந்தது, நிறம் கருப்பாக இருந்தது. ஏனென்றால் மஸ்ஜிது நபவி மண்ணுடைய, அந்த மஸ்ஜிது நபவி மண் கற்களால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடமாக இருந்தது, செங்கற்களால் கட்டப்படவில்லை. மண்ணால் தயாரிக்கப்பட்ட அந்த கற்களால் அந்த மஸ்ஜிது கட்டப்பட்டிருந்தது. அது மட்டுமல்ல, அந்த மஸ்ஜிதுடைய கூரை ஈச்ச ஓலைகளினால் வேயப்பட்டதாக இருந்தது. கண்ணியமானவர்களே, ஒரு கட்டிடம், அந்த கட்டிடம் கல்லால் கட்டப்பட்டதாக இருந்தால், மண்ணால் ஒரு கட்டிடம் மண்ணால் கட்டப்பட்டதாக ஓலையினால் வேயப்பட்டதாக இருந்தால், அந்த கட்டிடத்தை நாங்கள் தூரத்திலே இருந்து பார்க்கும் பொழுது கருப்பு நிறமாகத்தான் காட்சியளிக்கும். நபியவர்களுடைய காலத்திலே அந்த மஸ்ஜிது நபவி கருப்பு நிறமாக காட்சியளித்தது. அது மட்டுமல்ல, சிறிய அமைப்பிலே காட்சியளித்தது. மிக பிரம்மாண்டமான மஸ்ஜிதாக இருக்கவில்லை, ஒரு சிறிய குடிசை போன்று மஸ்ஜிது நபவி காட்சியளித்தது. கண்ணியமானவர்களே, என்றாலும் நபியவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், தஜ்ஜால் வந்து உஹது மலையின் மீது ஏறி மஸ்ஜிது நபியை பார்த்து சொல்வான், தன்னுடைய இராணுவத்தை பார்த்து சொல்வான், இந்த வெள்ளை மாளிகை உங்களுக்கு தென்படுகிறதா என்று தஜ்ஜால் கேட்பான். எனவே எங்களால் விளங்க முடிகிறது, மஸ்ஜிது நபியுடைய அந்த நிறம் வெள்ளை நிறமாக மாறிவிடும். அந்த அந்த மஸ்ஜிதுடைய அமைப்பு மிக விசாலமானதாக, மிக பிரம்மாண்டமானதாக மாறிவிடும் என்ற உண்மையை எங்களால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. கண்ணியமானவர்களே, விஞ்ஞானம் வளர்ந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அறிவியல் பழுத்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று மனிதன் வானத்திலே இருந்து பூமியை படம் பிடித்துக் கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, அந்த சேட்டலைட் மூலமாக எடுக்கப்பட்ட படங்களிலே மஸ்ஜிது நபவியை நாங்கள் பார்க்கிறோம். அந்த கருப்பு நிறமான தரையிலே வெள்ளை வெளியர் என்ற ஒரு போர்வை விரிக்கப்பட்டதை போன்று மஸ்ஜிது நபவியை நாங்கள் இன்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூகுள் ஏத்தின் மூலமாக எங்களுக்கு மிக தெளிவாக பார்க்கலாம். அதிலே பார்க்கும் பொழுது ஒரு கருப்பு நிறமான தரையிலே அல்லது பிரவுன் கலரான ஒரு தரையிலே வெள்ளை விரிப்பு விரிக்கப்பட்டதை போன்று அந்த மஸ்ஜிது நபவி மிக பிரம்மாண்டமானதாக காட்சி அளிக்கிறது. இதனைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், தஜ்ஜால் தன்னுடைய படையினரை பார்த்து சொல்வான், இந்த வெள்ளை மாளிகை உங்களுக்கு தென்படுகிறதா என்று அந்த தஜ்ஜால் கேட்பான் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, தஜ்ஜாலுக்கு மதீனாவுக்கு உள்ளே நுழைய முடியாது. அடுத்ததாக முஸ்லிம்களுடைய தலைநகர் அந்த பலஸ்தீனை நோக்கி அவன் படையெடுத்து செல்ல ஆரம்பிப்பான். அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது ஈரானை கடந்து செல்லும் பொழுது ஈரானில இருக்கக்கூடிய அஸ்பகான் நகரம், அந்த நகரம் ஈரானுடைய தலைநகரத்தில் இருந்து 340 கிலோமீட்டர் தொலைவிலே தெற்காக அமைந்திருக்கக்கூடிய ஒரு நகரமாக இருக்கிறது. அந்த நகரத்தில் இருந்து 70,000 யூதர்கள் தஜ்ஜாலுடைய படையிலே இணைந்து கொள்வார்கள். முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக கண்ணியமானவர்களே, இன்றைய சனத்தொகையை நாங்கள் பார்க்கிறோம். ஈரானுடைய அந்த அஸ்பகான் நகரத்திலே இப்பொழுது கிட்டத்தட்ட 40,000 யூதர்கள் இன்றைய காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த நகரத்திலே இருந்து 70,000 யூதர்கள் தஜ்ஜாலுடைய படையிலே சேர்ந்து கொள்வார்கள். அந்த படையோடு பைத்துல் முகத்தை நோக்கி அந்த பலஸ்தீனை நோக்கி தன்னுடைய படையோடு தஜ்ஜால் வருவார். தஜ்ஜால் வந்து முஸ்லிம்களை முற்றுகையிட்டுக் கொள்வான். முஸ்லிம்களால் நகர முடியவில்லை, அவர்களுக்கு எந்த வேளையிலும் ஈடுபட முடியவில்லை. தஜ்ஜாலுடைய படை அவர்களை சுற்றி வளைத்துக் கொள்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த நேரத்தில் முஸ்லிம்கள் ஒரு முடிவுக்கு வருவார்கள். மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள், நாங்கள் இதனை பார்த்து கொண்டிருக்க முடியாது, உடனடியாக தஜ்ஜாலுக்கு எதிராக நாங்கள் களத்திலே குதிக்க வேண்டும், யுத்தத்திலே இறங்க வேண்டும் என்ற முடிவுக்கு மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். இரவு நேரத்திலே அந்த மசூரா முடிவு செய்யப்படும். நாளை சுபகுடைய தொழுகையின் பின்னால் இன்ஷா அல்லாஹ் முஸ்லிம்களுடைய தாக்குதல் ஆரம்பிக்கும் என்ற உறுதியான முடிவோடு அன்றைய இரவை முஸ்லிம்கள் கழிப்பார்கள். கண்ணியமானவர்களே, அடுத்த நாள் காலையிலே சுபகுக்கான அதான் சொல்லப்படும், இகாமத்தும் சொல்லப்படும். முஸ்லிம்கள் தொழுகைக்காக தயாராகிக் கொண்டிருப்பார்கள். இன்னும் சில ரிவாயத்துக்களிலே வருகிறது, மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னால் வந்து முசல்லாவிலே இருந்து அவர்கள் தொழுகையை ஆரம்பிப்பார்கள். இந்த நேரத்திலே மஸ்ஜிதுடைய கூரை பகுதியிலே ஒரு ஆரவாரம் கேட்க ஆரம்பிக்கும், ஒரு சப்தம் கேட்க ஆரம்பிக்கும், இருள் சூழ ஆரம்பிக்கும். கண்ணியமானவர்களே, முஸ்லிம்கள் எல்லோரும் திரும்பி பார்ப்பார்கள், பயத்தோடு பார்ப்பார்கள். அந்த நேரத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யுத்தத்துடைய அந்த தஜ்ஜாலோடு யுத்தம் செய்வதற்காக தன்னுடைய ஆயுதங்களை அணிந்தவர்களாக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமார்களுடைய இறக்கைகளிலே கைகளை வைத்தவர்களாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வருவார்கள். உடனே மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்னால் வந்து நீங்கள் தொழுகை நடாத்த வேண்டும் என்பார்கள். என்றாலும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிடுவார்கள், இந்த இகாமத் உங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களே தொழுகையை நடாத்த வேண்டும் என்று அவர்களுடைய முதுகு பக்கத்திலே கையை வைத்து அவர்கள் தள்ளிவிடுவார்கள். மஹதி அலைஹிஸ்ஸலாம் அந்த தொழுகையை நடாத்தி முடிப்பார்கள். தொழுகை முடிந்ததோடு மஸ்ஜிதுடைய கதவுகளை திறந்து கொண்டு முஸ்லிம்கள் வெளிப்படுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி இருக்கக்கூடிய அந்த செய்தி தஜ்ஜாலுக்கு தெரியாது. அந்த தஜ்ஜாலும் அவனுடைய படையினரும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டதோடு விரண்டோட ஆரம்பிப்பார்கள். கண்ணியமானவர்களே, இப்பொழுது யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மிகப்பெரும் யுத்தம் நடக்க ஆரம்பிக்கும். அந்த யுத்தத்திலே யூதர்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை, எல்லோரும் ஓட ஆரம்பிப்பார்கள். உலகத்திலே இருக்கக்கூடிய மரமாக இருந்தாலும் கட்டிடமாக இருந்தாலும் கல்லாக இருந்தாலும் எந்த பொருட்களுக்கு பின்னால் யூதர்கள் மறைந்து கொண்டாலும் அந்த பொருட்கள் எல்லாம் யூதர்களை காட்டி கொடுக்க ஆரம்பிக்கும். கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், என்றாலும் ஹர்கத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மரத்தை தவிர அது யூதர்களுடைய மரமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இன்று நாங்கள் இஸ்ரேலிலே பார்க்கிறோம், மர நடுகை திட்டம் என்ற பெயரிலே அந்த ஹர்கத் என்ற மரத்தை ஆயிரக்கணக்கிலே அந்த அரசாங்கம் நாட்டிக்கொண்டிருக்கிறது, யூதர்கள் நாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும், கியாமத்துடைய நாளைக்கு முன்னால் எங்களை பாதுகாப்பதற்காக இந்த மரம் தான் இருக்கிறது என்று அவர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலை துரத்தி கொண்டே செல்வார்கள். எந்த அளவுக்கு என்றால் பைத்துல் முக்கத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பாபு லுத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்திலே வைத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தஜ்ஜாலை கொலை செய்வார்கள். கண்ணியமானவர்களே, அந்த பாபு லுத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்திலே இன்றைய காலத்திலே அந்த இஸ்ரேலிய ராணுவம் ஒரு ராணுவ முகாமை அமைத்திருக்கிறது. அந்த ராணுவ முகாம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்திலே வைத்துத்தான் தஜ்ஜால் கொல்லப்படுவான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஹதீஸிலே சொல்லி தருகிறார்கள். கண்ணியமானவர்களே, மிக ஆழமான நீண்ட விஷயங்கள் இருக்கின்றன. நேரம் எடும் கொடுக்காது என்ற காரணத்தினால் எல்லாவற்றையும் சொல்லி கொண்டிருக்க முடியாது, விளக்கமாக சொல்லவும் முடியாது, எல்லாவற்றையும் சொல்லவும் முடியாது. கண்ணியமானவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 40 வருட காலங்கள் முஸ்லிம்களை வழிநடத்துவார்கள் என்று ஹதீஸ்களிலே நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இதன் மூலமாக எங்களால் விளங்கிக் கொள்ள முடிகிறது, கியாமத்துடைய நாள் உலகத்திலே தோன்றுவதற்கு எவ்வளவோ நீண்ட காலம் இருக்கிறது. அந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களுடைய சொந்த லாபங்களுக்காக உலக மக்களை குழப்ப வேண்டும் என்பதற்காக, சிந்திக்க விடாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக, தங்களது வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, அல்லது சுற்றுலா துறையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களை குழப்புகிறார்கள், உலக மக்களை குழப்புகிறார்கள், உலகம் அழிய போகிறது என்று. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக காட்டுகிறது, இஸ்லாம் தெளிவான மார்க்கம் எல்லாவற்றையும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. எனவே அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு நாங்கள் குழம்ப வேண்டிய எந்த கட்டாயமும் கிடையாது, எந்த அவசியமும் கிடையாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும், மார்க்கம் எங்களுக்கு போதிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எடுத்து நடக்கக்கூடிய உண்மை முஸ்லிம்களாக நம் அனைவரையும் யா அல்லாஹ் நீ ஆக்கியருள் வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
For more lectures, visit slhub.com.